قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. رسول الله صلى الله عليه وسلم قال مسلم من بلد يا من سلم المسلمون من لسانه ويده. அவருடைய கரங்களாலும் அவருடைய நாவினாலும் மற்றவர்கள் சலாமத்தை பெற்றார்களே, நிம்மதி அடைந்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுடைய அடையாளத்தை பற்றி, அவனுடைய இலக்கணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே, ஒரு மனிதன் செய்கிற அதிகமான தீமைகளில் பிற மனிதர்களுக்கு கொடுக்குகின்ற நோவினை தான் மிகப்பெரிய தீமை. பல ஹதீஸ்கள் அதுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. தங்களது செயல்களால், தங்களது தீங்கான செயல்களால், தீங்கான வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய பாவம் இருக்கிறதே எல்லா பாவங்களை விட மிக அதிகமான தண்டனை பெற்று தருகிற பாவம். எனவேதான் அதை தவிர்க்கும்படி சொல்லலாம் சொன்னர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மறுமை நாளிலே மிக கெட்ட மனிதன், எல்லா அஷர்ரு நாசி, அதாவது ஜனங்களிலேயே மிக மோசமான மனிதன் யார் என்று சொன்னால், உலகத்திலே வாழுகிற போது யாரை கண்டால் அவனுடைய தீமையான செயல்களால் அச்சம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட மனிதன். அவன் பார்த்தாலே ஜனங்க பயப்படுவாங்க, அவன் வந்துட்டாலே ஜனங்க பயப்படுவாங்க. எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு ஆள் வந்த உடனே நிப்பாட்டிது பேசாத அப்படின்னு சைகை செய்வாங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அது மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அப்படி செய்வது இருக்கிறது. சில மனிதர்கள் வந்துவிட்டாலே இவனால் ஏதாவது இன்னைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அஞ்சுகிற சூழ்நிலை. இது மாதிரியான செயல்கள், மனிதர்களுடைய செயல்கள் எல்லாம் கெட்ட குணங்களால் ஏற்படுகிற செயல்கள். ஒரு குடும்பத்திலே நல்ல பேசிக்கொண்டிருப்பார்கள், ஒரு மனிதன் ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னானா அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் சச்சரவு உண்டாகிவிடும், குழப்பம் உண்டாகிவிடும், சண்டை ஏற்பட்டுவிடும். எப்பவுமே அவனுடைய தீமையை அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற மனிதன் மறுமையில் மிக கெட்டவன், மிக மோசமானவன் என்று சொல்லதாரசும் குறிப்பிட்டு காட்டினார். பொதுவாக மனிதர்களிடத்தில் இருந்திருக்கிற மனிதர்களுக்கு நோவினை ஏற்படுத்துகிற, நாவினால் ஏற்படுகிற நோவினைகளாக இருக்கட்டும் சரி, அல்லது கைகளினால் ஏற்படுகிற நோவினைகளாக இருக்கட்டும் சரி, அல்லாஹ் தஆலாவால் மன்னிக்க முடியாத குற்றமாகும். அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம்தான், மனிதர்கள் செய்கிற அல்லாஹ்வுக்கு செய்கிற மாற்றங்கள் எல்லாம் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருத்த வருஷ கணக்கில் தொழுகலை, அதுக்கப்புறம் அல்லாஹ் நீ மன்னிச்சிரு, நான் இவ்வளோ நாள் அறியாமையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் திருந்தி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிற மனிதர்களுக்கு நோவினை கொடுத்து விட்டு அல்லாஹ் இடத்துல எந்த காலத்திலும் மன்னிப்பை பெறவே முடியாது. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்று. இந்த உலகத்தில் யாரெல்லாம் மிக மோசமானவர்கள், மிக கெட்டவர்கள் என்று குரான் சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு தீங்கிழைத்தவர்களைத்தான். அல்லாஹால அவனுக்கு இணை வைத்தவர்களை, அவனுக்கு அவனுடைய கடமைகளை நிறைவேற்றாதவர்களை கெட்டவர்கள் என்று குரானில் அறிமுகம் செய்வதில்லை. ஃபிரௌனை பற்றி சொல்லியிருக்கான், ஃபிரௌன் எப்படிப்பட்டவன், தன்னை இறைவன் என்று சொன்னவன். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்று சொன்னால், அவனிடத்தில் இருக்கிற அந்த மனிதர்களை, அவனுடைய ஆசியின் கீழே இருக்கிற மனிதர்களை, ஒரு கூட்டத்தாரை அவன் மிகவும் கடுமையாக நோவினை செய்தான், மிகவும் கடுமையாக அவர்களிடத்திலே நடந்து கொண்டான், கொஞ்சமும் கூட அவர்களிடத்திலே ஈவரக்கத்தை அவன் காட்டவில்லை. அதனால் அவன் கடைசி நேரத்திலே உணர்கிற போதும் கூட அல்லாஹ்வுக்கு அவனை உணர வைக்காமலேயே மரணிக்க செய்து விட்டான். அதுபோல நும்ருதை பற்றி சொல்கிறான், அவனும் அப்படித்தான். மனிதர்களுக்கு இடையூறு செய்தே தங்களுடைய வாழ்நாளிலே முழுக்க முழுக்க அவர்கள் அந்த ஈடுபாட்டிலே இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஈமானம் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் மிக மோசமானவருடைய பட்டியலே இடம்பெற்றார்கள். இந்த ஹஜ்ஜினுடைய காலங்களில் ஹஜ்ஜினுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது, யாருடைய ஹஜ்ஜி மக்பூலான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படப்படும் என்று சொன்னால், அவர்கள் தீய வார்த்தைகளே பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளே பேசக்கூடாது என்ற வார்த்தை அல்லாஹ் சேர்த்திருக்கிறார். அல்ல, அதாவது ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு செயல்களை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன, பொருள்களும் இருக்கின்றன. பாலை கெடுக்கிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை, அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. சிறுக்காவை ஒரு சொட்டு ஊற்றி விட்டால் பால் கெட்டு விடும். அதுபோன்று ஒவ்வொரு பொருள்களையும் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன, ஒரு துளி இருந்தால் போதுமானது. அது மாதிரி ஹஜ்ஜை கெடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு துளி அளவுக்கு தீய வார்த்தை வந்துவிட்டால் போதும்,
அஜனுடைய அத்தனை நன்மைகளும் வீணாகிவிடும். அவ்வளவு மோசமான, அதாவது வார்த்தைகள் என்ன, அந்த பேசுகின்ற வார்த்தைகள் என்னன்னு அடுத்தவர்கள் அந்த அளவுக்கு புண்படுத்தும். எனவேதான் அசிங்கியமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. ஹதீஸில் வருகிறது, யாரெல்லாம் மோசமான வார்த்தைகளை பேசுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கடுமையாக வெறுக்கிறான். மனிதர்கள் மட்டும் வெறுக்கவில்லை, அல்லாஹ் வெறுக்கிறான். எனவே அசிங்கியமான, கேவலமான, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது காரணம் என்னன்னா மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும், கேவலப்படுத்தும். யாரோ தான் அவர் திட்டிருக்காரு, நம்மளை திட்டல. இருந்தாலும் கூட நாம் அங்கே இருக்கிற போது நமக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறானே என்ற ஒரு நேரத்தில் அவர் மீது வெறுப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட எல்லா செயல்களை விட்டும் ஒரு மூமி நீங்கி இருக்க வேண்டும். ஹஜ்ஜாஜின் யூசுஃபுடைய வரலாறை பற்றி அது அல்லாஹ்வை என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு காலகட்டம் வரையிலும் அவர்கள் உணரும்படியான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சில பேர் உணரவே மாட்டாங்க, அவங்க செய்யற தவறு என்று உணரவே மாட்டார்கள். அவர்கள் ஏதோ நன்மை செய்வது போன்றே நினைத்துக் கொண்டே செய்து கொண்டே இருப்பார்கள். அது அல்லாஹ் அவர்கள் மீது ஏற்படுத்தி இருக்கிற மிக மோசமான நிலையாகும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் செய்கிற அத்தனை கொடுமைகளும் அத்தனை அநீதங்களும் அவனுக்கு எடுத்துக்காட்டப்பட்டன. நம்மளை மாதிரியா பேசாம வாய்ப்பத்தி போனாங்க. அன்னைக்கு சஹாபாக்கள் கூட இருந்தார்கள், அவன் காலத்தில் சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் உணர்த்தினார்கள். நீ செய்வது தவறு, அநீதமான முறையில் நடக்கிறாய் என்றெல்லாம் அவனுக்கு உணர்த்தினார்கள். அவன் உணரவே இல்லை கடைசி வரையில் உணரவில்லை. அவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவன் செய்கிற அத்தனை விஷயங்களையும் அத்தனை கொடுமைகளையும் கொலை போன்ற பாதகமான செயல்களையும் கூட நியாயப்படுத்தி தான் சொன்னானே தவிர ஒருபோதும் தவறு என்று உணரவில்லை. அது அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய ஒரு, அவனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமாகும். ஒரு கட்டத்தில் ஒரு நீண்ட தூரம் ஒரு பயணத்தில் அவன் போய்கொண்டிருக்கிறான். இடையில தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. உடனே ஒரு சின்ன குடில், ஒரு குடிசையில அதுக்கு முன்னால் போய் நின்று தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கேட்டு வரும்படி தன்னுடைய உதவியாளரை அனுப்புகிறார். அந்த உதவியாளர் அந்த வீட்டில் போய் தண்ணி கேட்கிறார். அமீர் வந்திருக்கிறார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார், அவருக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கிற மூதாட்டி என்ன செய்தார் என்று சொன்னால், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்பா அமீரா வந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது சன்மானங்களை கொடுப்பார், ஏதாவது உதவி செய்வார்ங்கிற ஆசையில தன்னுடைய வீட்டில இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, அந்த சிறுமியிடத்துல ஒரு கோலை தண்ணீரை, குளிர்ந்த தண்ணீரை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அந்த தண்ணியை வாங்கி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான் குடித்தால் நல்ல இதமாக இருக்கிறது, நல்ல குளிர்ந்த நீராக இருக்கிறது, அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய நாவு மட்டும் குளிரவில்லை, உள்ளமும் கூட குளிர்ந்து விட்டது. அப்ப அவனுடைய உதவியாளர்களை பார்த்து கேட்கிறான், இந்த சிறுமிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே அப்படின்னு கேட்டான். ஆமா, நல்ல பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய உடையில வைத்திருந்த வாளை உருவி அந்த சிறுமியினுடைய கழுத்தை ஒரே சீவாக நொங்கு சீவுவதும் சீவிட்டான். தலை கீழே விழுந்து விட்டது, அந்த குழந்தையும் கீழே விழுந்து விட்டது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான், அந்த குழந்தைக்கு பரிசு கொடுக்க வேண்டுமானால் என்னால் அதுக்கு பரிசு கொடுக்க முடியாது, எனவே அதை நான் சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டேன், அதை விட வேறு பரிசு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரிதான் அல்லாஹ்வுத்தால அவங்களுடைய சிந்தனையை கொண்டு போயிட்டே இருப்பான். தீமையான செயல்களுக்கு மேலே தீமைகளை செய்து கொண்டே இருக்கிற போது, அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிற போது, இடையூறு செய்து கொண்டே இருக்கிற போது, அதில் ஒரு நியாயம் இருப்பதாக, அதில் ஒரு நன்மை இருப்பதாக அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை திருப்பி விடுவான். கடைசியில் என்றைக்குமே திரும்ப முடியாது. அதன் காரணமாக மற்றவர்களிடத்திலே பேசுகிற போது, மற்றவர்களுக்கு செய்கிற போது நம்மை பார்த்து, அதாவது ஜனங்கள்ட்ட நிறைய பேர் அவங்க பெருசா நினைக்கிறது, என்னை பார்த்தார் அப்ப பயப்படுவாரு, என்னத்தை பயப்படுவார், உன்னுடைய நாவுக்காக வந்து பயப்படுகிறார், இவர்கிட்ட பேசினா ஏதாவது மனசு வருத்த வந்துடும், இவர்கிட்ட பேசினா குழப்பம் வந்துடும், அதனால ஒதுங்கி போறாங்க நிறைய பேர். அது இவங்க என்ன நினைச்சுக்கிறது, நம்மளை பார்த்தோன்னு பயப்படுறாரு. இந்த அரசியல்வாதிகள் பேசுவாங்க, ரோட்ல எருமை மாடு நிக்குதுன்னு சொன்னானா அதை பார்த்து சில பேர் விலகி போவாங்க. ஏன் திடீர்னு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சுன்னா அதுக்கு தான் புத்தி கிடையாது. அது மாதிரி சிலர்களை பார்க்கிற போது சிலர்கள் விலகி போவார்கள், அதனால் நம்மளை பார்த்து பயந்து போறாங்கிற அர்த்தம் அல்ல. அந்த கெடுதியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டிய ஒதுங்கி போகிற சூழ்நிலை மக்களிடத்திலே நாம் காண முடியும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில சூழ்ந்தாய் சொல்லாங்க சொல்லி காட்டுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், பிறர்களுடைய தொல்லைகளின் காரணத்தினால், தீமைகளின் காரணத்தினால் மக்கள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், அவனை விட மோசமான இந்த பூமியில் யாரும் கிடையாது. அதனால நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் செய்கிற சில நேரங்களில் நம்ம சில சிலருக்கு முன்னால் பேசுவோம், பேசுகிற நேரத்தில் கூட புரியாது. அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு போன பிறகோ நம்ம இடத்துக்கு போன பிறகோ யோசனை வரும், அடடா நம்ம இந்த வார்த்தையை சொல்லிட்டோமே தப்பாயிடுச்சே அப்படின்னு உணர்வோம். அப்படிப்பட்ட உணர்வினை அல்லாஹ்வுத்தால சில மனிதர்களுக்கு கொடுப்பான். அவர்கள் அடுத்த நேரங்களிலே எச்சரிக்கையாக பேசுவார்கள், எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள். சில பேருக்கு அதை உணர்கின்ற நிலையை அந்த வாசலை அல்லாஹ்வுத்தால அடைத்து விடுவான். அந்த சிந்தனையே வராது, அந்த யோசனையே வராது. மேலும் மேலும் அவர்கள் அந்த தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள், மோசமான நிலைக்கு ஆளாவார்கள், மோசமான நிலையை சந்திப்பார்கள். இதெல்லாம் ஹதீஸ்களை அவ்வளவு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எந்த ஒரு நிலையிலையும் மற்றவருடைய மனதை புண்படும்படியான செயல்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, அருவறுப்பான பேச்சுகளை பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருவறுப்பான எந்த பேச்சும் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. எந்த கோபம் வந்தாலும் சரி, ஒரு சின்ன வார்த்தை வந்துவிட்டாலும் கூட அல்லாஹ்வுக்கு அதை பொறுத்து கொள்ள மாட்டார். உஹது யுத்தத்திலே அவருடைய பல்லு உடைந்து விட்டது, கடுமையான வேதனை. அந்த ஈட்டி அந்த அவர்கள் அதாவது அந்த கேடயத்தினுடைய ஒரு துண்டு, இரும்பு துண்டு அவருடைய கன்னத்திலே உள்ளே புகுந்து அதை எடுப்பதற்கு ரொம்ப சிரமம் ஏற்பட்டு விட்டது. காலை பிடிச்சி இழுத்தாங்க இழுத்தாங்க வரமாட்டாங்க, அது உள்ள நல்ல எலும்புல போய் மாட்டிக்குச்சு. கடுமையாக அடையாளத்தாளர்களானவர்கள் அவர்கள் அதை இழுத்து பிடிங்கி எடுக்கிறார்கள். அந்த வேதனையை தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, அதிகபட்சமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது மாதிரி அல்லாஹ்வுடைய நபியை நோவினைப்படுத்துகிறார்களே, அல்லாஹ்வுத்தால அவர்களுக்கு எப்படி வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. வேற எந்த வார்த்தையும் சொல்லல, சபிக்கல, ஒண்ணுமே சொல்லல. அல்லாஹுடைய ரசூலை அல்லாஹுடைய நபியை இந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிற இந்த மக்களுக்கு அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க. உடனே அல்லாஹ்வுத்தால வசனத்தை இறக்க வைத்தான், நபியை அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை, அந்த கூட சொல்லாதீங்க. வெற்றியை கொடுப்பதும் தோல்வியை கொடுப்பது என்னுடைய கையில இருக்கிறது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான். ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்களுக்கு மத்தியில் எதிரிகள் தான், குப்பார்கள் தான், அவருடைய உள்ளத்திலே அதை அவர்கள் கேட்டுவிட்டால் அவர்கள் வேதனைப்படுமே என்று அல்லாஹ் அஞ்சுகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய செயல்களால் எவ்வளவு பேருக்கு தொல்லைகளும் துன்பங்கள் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் சில மனிதர்கள் பாருங்கன்னா ஏன் உயிரோடு இருக்கலாம், நம்ம செடு தொலையக்கூடாது அப்படின்னு கூட நினைப்பாங்க. அவ்வளவு கடுமையான பொது சொற்கள், அவ்வளவு கடுமையான மோசமான வார்த்தைகள். முதல்ல அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டு நீங்கி விட வேண்டும். நம்மால யாருக்கு எந்த விதமான பாதிப்புகளும் மன உளைச்சல்களும் ஏற்படாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றி இருக்கிறது. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா விபாதத்தையும் செய்கிறோம். இந்த செயல்களை ஒரு உரம் செய்து கொண்டே இருந்தால் இந்த நன்மையான செயல்களுக்கு எந்த பயனுமே கிடையாது, அதெல்லாம் பயனற்றதையாக ஆகிவிடும். எது நம்ம இடத்துல இருக்கிற தீங்கோ அதுதான் மலை போல சேர்ந்து கொண்டிருக்கும். எனவே நம்முடைய ஈமானையும் நம்முடைய நடைமுறைகளையும் நம்முடைய குணங்களையும் சீர்படுத்திக் கொள்வதற்கு திருக்குறளும் ஹதீஸும் சொல்கின்ற வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பல விதமான அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்பாடுகளை எல்லாம் நம்மிடத்திலும் ஏற்படுத்தி வருவோம்.